ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம், 29வது ஸ்தலமான அச்சிரப்பாக்கம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பனையர் தம் திருவடி தொழுவார் ஊநயந்துருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றலாதூரார் வானகம் இறந்து வையகம் வணங்க பயம் கொள்ள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போத்தயம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே.
தொண்டை நாட்டின் 32 பாடல் பெற்ற தலங்களுள் அச்சிறுபாக்கம் என்பதும் ஒன்று. தற்காலத்தில் இதனை அச்சரப்பாக்கம் என்று வழங்குகிறார்கள். இதற்கு புகைவண்டி நிலையமும் உண்டு. சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் மார்க்கத்தில் இந்த நிலையம் அமைந்திருக்கிறது. மற்றும் தேசிய நெடுஞ்சாலையும் இதன் அணித்தே அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு இந்த பெயர் வருவதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, சிவபெருமான் முப்புறங்களை அழிப்பதற்காக புறப்பட்ட பொழுது தேவர்கள் ஒரு தேராக அமைந்து பெருமானை தாங்கி நின்றனர். அவர்களுடைய செருக்கு அடங்கும்படியாக பெருமான் தன் விரலால் ஊன்றவும் அந்த தேர் பூமியில் அழுந்தியது, அச்சு முறிந்தது. ஆகவே அந்த தேரை நகர்த்த முடியவில்லை. பிறகு தேவர்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தும் அந்த நிலையை, அந்த பழைய நிலையை அது அடைய முடியவில்லை. சக்கரம் புதையுண்டு கிடந்தது. இந்நேரத்தில் திருமாலானவர் தேவகாரியம் கெட்டுவிட்டதே என்பதற்காக அண்மையில் இருந்த ஒரு பொய்கையில் விபூதிர திராட்சம் பெருத்தவராக கழுத்தளவு நீரில் நின்றபடி ஸ்ரீருத்ரம் ஜபம் செய்தவுடன் பெருமான் அவருக்கு காட்சியளித்து என்ன வேண்டும் என்று கேட்க விஷ்ணுவானவர், இந்த திருப்புறங்களை தாங்கள் அழித்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியருளினார். அதற்கு இசைந்த பெருமான், மேலும் நீ வேண்டுவது யாது என்று கேட்க, இப்பொழுது நீ இந்த தேரை நிமிர்த்துவதற்காக ஒரு காளை வடிவம் கொண்டு இதனை தூக்க முயன்றாய், ஆனால் உன்னால் அவ்வாறு தூக்க முடியவில்லை என்று சொல்லும்பொழுது விஷ்ணுவானவர் ஒரு வரம் கேட்டாராம். தாங்கள் கூறியபடியே நானும் எவ்வளவோ முயன்று பார்த்தேன் காளை வடிவம் ஏற்று, ஆனால் அந்த தேரை நிலைநிறுத்த முடியவில்லை. ஆகவே நான் தங்களுக்கு இனி காளை வாகனமாக, ரிஷப வாகனமாக தங்களை சுமக்கும் பேற்றினை அளித்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படியே அன்று முதல் மால்விடையில் பெருமான் பவனி வருவதை நாம் இன்றும் காண்கின்றோம். இப்படி ஒரு புறம் இருக்க இந்த அச்சு முறிந்தவது விநாயகரை நினையாமல் புறப்பட்டதால் என்று ஒரு கதையும் வழங்கப்படுகிறது. முப்புறம் எரி செய்த அச்சிறு அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியுள்ளதை சுட்டிக்காட்டுவார்கள். அதற்கேற்ப இந்த தலத்தில் ஒரு விநாயகர் சன்னதியும் அதில் அந்த அச்சிறுத்து விநாயகர் என்ற பெயரையும் அந்த விநாயகருக்கு சூட்டியிருக்கிறார்கள். இதை தவிர ஒரு கதை ஒன்றும் வழங்கப்படுகிறது பெயர் காரணம் சம்பந்தமாக. அதாவது பாண்டிய நாட்டு மன்னன் ஒருவன் தன்னுடைய நாட்டில் திருக்கோயில் ஒன்று அமைப்பதற்காக கங்கை மணலை ஏற்றிக்கொண்டு திரும்பி வரும்பொழுது அந்த வண்டி இந்த தலத்துக்கு அருகே வந்தபொழுது மேலே செல்ல முடியாமல் நின்றுவிட்டதாம். அதன் காரணம் என்னவென்று பார்த்தால் அதனுடைய அச்சு முறிந்து விட்டது. ஆகவே இதற்கு அச்சிறுபாக்கம் என்று பெயர் வந்தது என்று ஒரு வரலாறும் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த மன்னனுடைய செவியில் அசரீரி வாக்காக இறைவன் இந்த திருவிளையாடலை யாமி செய்தோம் என்று கூறியபடியால் அந்த கோயிலையே அவன் திருப்பணி செய்ததான் என்று கூறப்படுகிறது. அந்த வண்டியின் அச்சு முறிந்த இடத்தை வண்டி கூப்பம் என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயத்துக்கு பெரிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உள்ளே சென்றால் இரண்டு மூலஸ்தானங்கள் அமைந்துள்ளன. கண்வர் கௌதமர் ஆகிய இருவரும் பூஜித்தபடியால் இரண்டு மூலஸ்தானங்கள் இங்கு அமைந்துள்ளதை காண்கின்றோம். கோவில் சமீபத்தில் தேவதீர்த்தம் அமைந்திருக்கிறது. கோவிலுக்குள் சிங்க தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தமும் இருக்கிறது, சங்க தீர்த்தமும் உண்டு. இந்த தலத்தை பாக்கபுரி பாக்கபுரம் என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆட்சிபுரீஸ்வரர் உமையாட்சீஸ்வர் இந்த கோபுரத்துக்கு எதிரே இருக்கின்றார். பெருமான் சுயம்புமூர்த்தி தானே தோன்றியவர். பாக்கபுரீஸ்வரர் என்றும் இறைவியை சுந்தரநாயகி என்றும் வழங்குகிறார்கள். அம்மையினுடைய தனி சன்னதி ஒன்று இங்கு உள்ளது. இளங்கிளை நாயகி என்று அம்பிகைக்கு பெயர். பாலசுகாம்பிகை என்று வடமொழியில் வழங்குகிறார்கள். இந்த கோயில் மண்டபத்தின் வடக்கு சுவரில் முதலாவது குலோத்துங்க மன்னனுடைய உருவத்தை காண்கின்றோம். அவன் திருப்பணி செய்த ஆலயமாகவும் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் இறைவனை ஆட்சி கொண்ட நாயனார் என்றும் ஆட்சீஸ்வரர் என்றும் குறிப்பிடுவதை காண்கின்றோம். அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே என்று ஞானசம்பந்தர் வாக்கிலும் இந்த ஆட்சி செய்தமையை விளக்குவதிலிருந்து நாம் இந்த பெயர் காரணத்தை அறிகின்றோம். இதற்கு அண்மையில் உள்ள ஒரு மலையின் உச்சியில் ஒரு சிவாலயம் இருக்கிறது. அதனுடைய மறுபுறம் பெரும்பேர் கண்டிகை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு தாந்தோன்றி ஈஸ்வரர் கைலாசநாதர் கோயில்கள் உள்ளன. இந்த அச்சிறுபாக்க ஆலயத்தின் பிரம்மோற்சவங்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதாவது சித்திரை மாதத்தில் அவை நடைபெறும். ஐந்தாவது திருநாள் அன்று திருக்கல்யாணமும் இரவு ரிஷப வாகனமும் ஏழாம் நாள் கொன்றை அடி விழாவும் இங்கு நடைபெறுகிறது. பிரகாரத்தில் ஒரு கொன்றை மரம் தலவருஷம் இருப்பதையும் நாம் இப்பொழுதும் காண்கின்றோம். அதன் அருகில் திருஞான சம்பந்தர் சிவலிங்கம் ஆகியவற்றையும் நாம் காண்கிறோம். கொன்றையடி விழா நடைபெறும் தினத்தில், அதாவது 11ஆம் நாள் அன்று இந்த பெரும்பேற்கண்டிகைக்கு இறைவர் சென்று வந்து அங்கு அகஸ்தியருக்கு காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் நடக்கிறது. வைகாசியில் திங்காதம்பந்தருடைய முக்தி திருநாள் அன்று சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள். இந்த தரத்து இறைவராம் ஆட்சீஸ்வரர் அச்சு கொண்டருடைய தேவர் என்று கல்வெட்டுச் சான்றுகள் மூலம் குறிப்பிடுகிறார்கள். இந்த தலத்தினுடைய திருப்பதிகம் திருஞானசம்பந்தரால் அருளப்பெற்றது. குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்துள்ளது. அற்புதமான சொல் நயமும் பொருள் நயமும் ஓசை நயமும் உடைய ஒரு சிறப்பான ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். தமிழில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் தமிழில் ஆர்வம் ஏற்படும்படியாக தூண்டக்கூடிய ஒரு திருப்பதிகம். அந்த சந்தத்தினுடைய சிறப்பை சொல்வதா, பொருள் சிறப்பை சொல்வதா, அல்லது ஞானசம்பந்த பெருமானுடைய பக்தியை குறிப்பிடுவதா என்று நாம் எதுவும் சொல்வதற்கில்லை. அவ்வளவு உயர்வான ஒரு திருப்பதிகம் இந்த ஊருடைய திருப்பதிகம். பொன் திரண்டன்ன புரிசடை பொருளா என்று துவங்கக்கூடிய இந்த திருப்பதிகம். இதில் பெருமானுடைய பெருமைகளை முதலில் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு பாடலிலும் முதலில் குறிப்பிடுகின்றார். பெருமானே பொன் மேனியனாக இருக்கின்றான். பொன்னை எல்லாம் திரட்டி வைத்தால் எப்படி இருக்கும்? பொன் திரண்ட அன்ன புரிசடை பொருள, அந்த ஜடையும் அந்த செஞ்சுடரில் மிளர்கிறது. பெருமானுடைய மேனியும் பவளம் போன்ற மேனி. அழல் நிறம், அதாவது அக்னியினுடைய நிறம், பொன் நிறம், பவள நிறம், தீயின் நிறம் ஆகிய மூன்றும் அமைய பெற்ற ஒரு அற்புதமான ஒரு திருமேனி. அவனுடைய தோள்களோ மலைகள் போன்றவை, குன்று இரண்டன்ன தோளுடைய அகலம். அதில் மார்பில் வெண்ணூல் ஒளிய விளங்குகின்றான் பெருமான். விபூதி அணிந்திருக்கிறான், விபூதி பூசியிருக்கிறான். பவளம் போல் மேனியில் பால் வெண்ணூர் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெருமையை இந்த முதல் பாடல் குறிப்பிடுகின்றது. அந்த மெல்லியிலாள் அம்பிகை, அதாவது இளம் கிளை நாயகியை ஒரு பாகமாக கொண்ட பெருமான் மின்னல் போன்ற நுண்ணிடையுடைய அறிவை அல்லவா அவளை ஒரு பாகமாக பேணியவன். அன்று இரண்டு உருவமாயையும் அடிகள் அச்சு பார்க்கும்போது ஆட்சி உண்டாரே என்று அற்புதமான ஒரு வர்ணனை முதல் பாடலிலேயே அமைந்திருக்கிறது. இரண்டாவது பாடலில் தான் நாம் முதலில் சிந்தித்தோம், இந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? தேனை காட்டிலும் இனியவன், பால் போன்ற நீற்றை விபூதி அணிபவன், தீங்கரும்பு போன்ற சுவையை நமக்கு தருபவன். தன்னுடைய திருவடியை தொழுவார்களுக்கெல்லாம் அவளுடைய ஊனாது, அதாவது உயிர் ஊன் உயிர் என்று சொல்கிறோம் இல்லவா, ஊன் நயந்து உருகும்படியாக நமக்கு உவகைகள் தருவார். அப்படிப்பட்ட ஒரு அருளாளன் அந்த பெருமான். அவன் எங்கே இருக்கிறான்? ஒவ்வொரு அடியாருடைய சிரத்தின் மேலான், உச்சி மேல் உறைபவர். அவர் எதில் ஏறி வருவார்? ஒன்று அல்லாது ஊரார், விஷவத்தை தவிர வேறு எதிலும் ஏறமாட்டார். வானகம் இறந்து பையகம் வணங்க வயம் கூட நிற்பதோர் வடிவினை உடையார். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வரூபம் அந்த பெருமானுடைய. பெருமையை ஒன்றா இரண்டா எவ்வளவு என்று சொல்வது? ஆனையின் உரிவை போர்த்த இம்மடிகள் அஷ்டவீரட்டானத்தில் ஒன்றான இந்த கஜசம்ஹாரம், அதாவது யானை உரித்த பெருமானுடைய பெருமையை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. ஆணையின் உரிவை தோலை போர்த்த என்னுடைய அடிகள் அச்சிறு பார்க்கும்போது ஆட்சி கொண்டாரே என்கின்றார். அதே போல இந்த கங்கையாளை நீர் ஒரு மகளை சடையில் தாங்கிய பெருமான், நீறு அணிந்து ஏறு உகந்து ஏறிய நிமலன் பேரருளாளன். அவனுக்கு பிறவியே கிடையாது, பிணியும் கிடையாது, கேடும் கிடையாது. இதை எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள். பிறவியில் சேரார், பிணியிலர், கேடிலர், பெய்கணம் சூழ பெய்கூட்டங்கள் எல்லாம் அவரை சூழ்ந்திருந்து அந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதம். ஆறிருள் மாலை ஆடும் இம் அடிகள் அச்சிறுபாக்கம் ஆட்சி கொண்டாரே என்று அற்புதமான வர்ணனை இது. அப்பொழுது இந்த மலர்கோதை மார்பினர் அம்பிகையினுடைய பாகமாக விளங்குகின்றார். மலைமகளோடு இருக்கின்றார். ஒரே தேமேனில் இருவரும் இருக்கிறார்கள். செம்மலர்பிறை அவருடைய சிரத்தில் விளங்குகின்றது. சிறையணி புனல் கங்கையாளும் இருக்கின்றாள். சென்னி மேல் உடையவர் அப்படிப்பட்ட குருமான் என் சென்னியின் மேல் உறைவார். இந்த உச்சி மேல் உறைபவர் என்று சொன்னார் அல்லவா, அதை மீண்டும் சென்னி மேல் உறைவார். அவருடைய அடிய திருவடிகளை யார் தொழுகிறார்களோ, எப்படியெல்லாம் தொழுகிறார்களோ அத்தனையும் அவருக்கு உவகி விளைவிப்பது. அதாவது தன்னுடைய மலரடியை அடியவர்கள் துதிக்கிறார்கள், பரவுகிறார்கள். தமிழ் சொல்லால் போத்திரம் செய்கிறார்கள். வடசொல் மந்திரங்களால் அவரை போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். இப்படி தமிழ் சொல்லும் வடசொல்லும் தாழ் நிழல் சேர அம்மலர்கொன்றை அணிந்த எம் அடிகள் அச்சிறுபாக்குமது ஆட்சி கொண்டாரே. மலர்கொன்றை அணிந்த பெருமான் அந்த தலத்தில் ஆட்சி புரிச்சவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் மதியம் சூடினான், விரிசடையில் வெள்ளத்தை ஏந்தினான், மறைகளையெல்லாம் பாடியவன். அவனுக்கு புகழேதான் இருக்குமே ஒழிய பழி ஒன்று கூட கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானை இமையவர்கள் ஒவ்வொரு நாளும் வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட துதிகள், அரவங்கள், ஓசைகள் இடம்பெற நின்ற அந்த தலம் யாருடையது? ஆண் ஊர்தி ஏறும் எம்பெருமானுடைய திருத்தலமாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆண் ஊர்தி ஏறும் எம் அடிகள் அச்சிறுபாக்கமது ஆட்சி கொண்டாரே. இதே போல பிறையும் புனலும் சூடிய பெருமான் கையில் மழுவும் எந்திருக்கின்றான். திருநீரை பூச்சிக்கொண்டிருக்கிறான். தோடு ஒரு காதில் அழகாக தொடங்குகின்றது. சுடலை தண்ணில் ஆடுகின்றான். புலித்தோலை ஆடையாக கொண்டிருக்கின்றான். காட்டையே அரங்கமாக கொண்டு இரவும் பகலும் அங்கு ஆடுகின்றான். அனைவரும் கைதூழுதியேத்து ஆடுகின்றான். பித்தன் போல தோற்றமளிக்கின்றானே ஒழிய அனைவரும் வணங்கும் ஒரே கடவுள், ஒப்பற்ற கடவுள் அவன் ஒருவனே. ஆடரவு ஆட ஆடும் எம் அடிகள். அவனுடைய கையில் சுற்றிய பாம்பு, தரையின் மீது இருக்கக்கூடிய பாம்பு, இவையெல்லாம் வழங்கும்படியாக அந்த பெருமான் அந்த நடுவுகளில் நட்டம் என்று ஆடுகின்றான். ஏறு ஏறி நீறு மீ பூசி இளங்கிளை அறிவையோடு ஒருங்கு உடனாகி கூறும் ஒன்று அருளி அவளுக்காக தன்னுடைய பாகத்தை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு இறைவன் கொன்றை நயந்த பெருமான். குளிர் மதியமும் கூவள மலரும் மல்லிகையும் எருக்கொடும் முறுக்கும் மகிழ் இள வன்னியும் இவை நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல் அணிந்த இம்மடிகள் அச்சிறுபாக்கமது ஆட்சி கொண்டார். இப்படி அவர் எருக்கம், மலர், வன்னி இவற்றையெல்லாம் கூவளத்தோடு சேர்த்து தனது தலையில் அணிகின்றான். இதெல்லாம் அவருடைய சிறப்பினை பட்டியலிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. மேலும் அவருடைய இடையில் கச்சில் ஒரு வாள் தொடங்குகின்றது. கச்சும் உள் வாளும் கட்டிய உடையர். அந்த திருமுடியை எப்படி சொல்வது? சுடர்முடி அல்லவா அது? கதிர் முடி சுடர் விட கவரியும் குடையும் பிச்சமும் பிறவும் பெண் அணங்காய பிறை நுதலவர் தம்மை பெரியவர் பேண. இப்படிப்பட்ட இறைவனை பேணுபவர்கள் எல்லாம் பெரியோர்கள். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சிறுகாழி பதிகத்தில் முதலிலே சொல்லியிருக்கிறார். அதே இங்கே மறுபடியும் பெரியவர் பேண பச்சம் வலியும் கருதிய அரக்கன், அவனுக்கு தனக்கு நிகர் யாரும் இல்லை, தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு செருக்கோடு அலைந்த இராவணனை பருவரை எடுத்த திண்தோள்களை அடர்வித்த பெருமான், அவனுடைய திண்மையான தோள்களை எல்லாம் அழுத்தி அவனை எமய மலைக்கு கீழே விழுமாறு செய்த பெருமான், அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய பெருமான், ஆனால் அச்சத்தோடு அவனை விட்டு அகலவில்லை. அவனுக்கு அருளும் கொடுத்தார், வாளும் கொடுத்தார், தேரும் கொடுத்தார், சந்திரஹாசம் என்ற வாளும் கொடுத்தார், நீண்ட நாளும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு கருணை எம் அடிகள் அச்சிறு பார்க்கும் ஆட்சி கொண்டாரே. அப்படி பெருமானை ராவணன் துதித்த உடனேயே அவன் செய்த தவறுகளையெல்லாம் மன்னித்து அவனுக்கு அருளும் வழங்கினான் என்ற ஒரு சிறப்பு இங்கு சொல்லப்படுகின்றது. தோற்றலரேனும் வேட்டலரானும் ஏனும் நுகர் புகர் சாந்தம் ஓடு ஏந்திய மாலை குற்றலரேனும் இன்னவார் என்று மெய்தலாகாத தோர் இயல்பினை உடையார். இது இந்த இறைவனுடைய இயல்பை குறிப்பிடக்கூடிய ஒரு சாந்தம் புகை எல்லாம் ஏந்தி இறைவனை வழிபடக்கூடிய ஒரு தன்மையை இங்கு குறிப்பிடுகின்றார். தோற்றலார் மாலும் நான்முகனுடைய தோன்றலும் அடியாரோடு முடியுறத்தங்கள் ஆற்றலார் காணலராய எம் அடிகள் தங்களுடைய ஆற்றல்களை எல்லாம் காட்டி அந்த பெருமானுடைய அடிமுடியும் தேட வேண்டும் என்று பறவையாகவும் பன்றியாகவும் உருவெடுத்து அந்த முயற்சியில் தோற்றார்கள் பிரம்மனும் விஷ்ணுவும். அதை இந்த 9வது பாடல் குறிப்பிடுகின்றது. இந்த பெருமானுடைய பெருமையை ஏற்காமல் வாது செய்யக்கூடியவர்கள் சமணர்களும் சாக்கியர்களும், அவர்களை எப்படி குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். வாது செய் சமணும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர், நல்வினையை செய்வதை விட்டுவிட்டு வல்வினையை செய்கிறார்களே இந்த பேய்கள் என்று கண்டிக்கிறார். அந்த இடத்தில் ஓதியும் கேட்கும் உணவினை இல்லாதார், அவர்களுக்கு எவ்வளவோ எடுத்து உரைத்தாலும் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அந்த இயல்பே இல்லை அவர்களுக்கு, அந்த நல்வினை இல்லாததனால் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். உள்களாததோர் இயல்பினை உடையார், அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இயல்பினை உடைய பெருமான். இந்த இடம்தான் நாம் கவனிக்க வேண்டியது. வேதமும் வேத நெறிகளும் ஆகி விமல வேடத்தோடு கமல மாமதி போல் ஆதியும் இரும் ஆயம் அடிகள் அச்சிறு பார்க்கும்போது ஆட்சி கொண்டாரே. அற்புதமான வரிகள் இந்த பதிகத்தில் மகுடம் போன்று விளங்கக்கூடிய இந்த வரிகள். அதாவது நாலு வேதங்களாலும் அந்த நான்கு வேதங்களுடைய பொருளாகவும் இருந்து விமல வேடத்தோடு கமல மாமதி போல் அந்த தாமரை மதிப்புடன் போன்ற மாமுகம், அது மதி போன்ற முகம், முகம் போன்ற மதி, எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமுகம், அப்படிப்பட்ட வேடத்தோடு பெருமான், ஆதியும் ஈரும் கடந்த பெருமான் எம் அடிகள். அப்படி இந்த சமன்பாட்டு அதாவது 10வது பாட்டு அமைந்திருக்கிறது. திருக்கடைக்காப்பு மற்றும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை படித்தாலேயே தமிழ் நம்மை நோக்கி வந்துவிடும் என்று அடியன் கருதுகிறேன். மைச்சேரி குவளை தவளை வாய் நிறைய மது மலர் பொய்கையில் புது மலர் கிழிய பச்சிர வெறிய பச்சிர வெறி வயல் வெறி கமல் காழி பதி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மரியவன் கழலல்லால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அச்சிறு பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்பு உடைய அடியவர் அருவினை இளரே. இந்த ஒரு பாடல் ஒரு சோற்றுக்கு ஒரு அரிசி ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள், பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று. அதே போல ஞானசம்பந்தர் பெருமானுடைய ஞான தமிழை குறிப்பிட வேண்டும் என்றால் ஏராளமான பாடல்கள், அவருடைய எல்லாமே எல்லா பாடல்களுமே ஞான தமிழ் தான். அதில் குறிப்பிட்டு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னால் இந்த பாடலை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல், இயற்கையை வர்ணிக்கும் அழகும் அதில் அமைந்துள்ள சந்தமும் ஓசையும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. அதில் தன்னை கவுனியர் பெருமான் என்று அவர் சொல்லிக் கொண்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர்கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் என்று அவர் சொன்னதற்கு இங்கு இது மூலகாரணமாக அமைந்திருக்கிறது. கைச்சிறு மரியவன் கழலல்லால் பேணா கருத்துடை ஞான சம்பந்தன். இந்த கையில் மழுவி மானை ஏந்திய பெருமானுடைய திருவடிகளை எல்லால் வேறு எதையுமே கருத்தில் கொள்ளாத ஞான சம்பந்த பெருமான் அதைத்தான் இங்கு பதிவு செய்திருக்கிறார் பெருமான். அந்த கருத்து ஒன்றே கருத்து அவருக்கு, வேறு கருத்தே இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவருடைய கழலால் பேணா கருத்துடைய ஞான சம்பந்தன தமிழ், மீண்டும் இந்த இடத்தில் தமிழ்ங்கிற ஒரு சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான தமிழை, தமிழ் பதிகத்தை என்று நாம் சேர்த்துக் கொள்ளலாம். தமிழ் திருப்பதிகத்தை கொண்டு அச்சிறு பாக்கத்து அடிகளை ஏற்றும் அன்பு உடை அடியவர் இந்த பதிகத்தை ஓதும் பொழுது அன்பு அதாவது பக்தி பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அப்படி ஓடினால் அவர்களுக்கு வினை எதுவும் அவரை அண்டாது. அடியவர் அருவினை இளரே என்று இந்த பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பில் இதனுடைய பதிக பலனையும் ஞானசம்பந்த பெருமான் நமக்காக அருள் செய்திருக்கின்றார். இதனுடைய சிறப்பை அறிந்த அடியார் பெருமக்கள் இந்த திருப்பதிகத்தை ஓதுவதோடு அந்த தலத்தையும் தரிசிப்பது இன்றியமையாதது. திருச்சிற்றம்பலம்.